இலக்கியத்தினுடைய கடைசி திருப்பாடல் 50வது திருப்பாடல். இனி திருவம்பாவையினுடைய முதல் திருப்பாடலை எல்லோரும் சேர்ந்து நிலையிலே இந்த பெண்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த பெண்ணை பார்த்து சொல்லும் முகமாக மணிவாசக பெருமான், இந்த ஆன்மாக்களாகிய நம்மை உறக்கம் என்கின்ற நிலையிலே, இருள் நிலையிலே இருக்கக்கூடிய நம்மை ஒளி நிலைக்கு அழைத்து செல்லுகின்ற திருப்பாடல்கள் தான் இந்த திருவம்பாவை திருப்பாடல். ஆன்மாக்கள் எல்லாம் ஓய்வு பெற வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இந்த திருப்பாடலை, இந்த பதியத்தை அமைத்திருக்கின்றார் மணிவாசக பெருமாள். ஆக பெண்களினுடைய மார்கழி வழிபாடு என்று சொல்லக்கூடிய அந்த வழிபாட்டினுடைய அடிப்படையாக வைத்து ஒவ்வொரு ஆன்மாவும் ஓய்வு பெறுகின்ற அந்த தன்மையை மிக சிறப்பாக அதிகம் அந்த பாடல்கள் தோறும் அமைத்து வருவார். உறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த பெண்ணை பார்த்து வெளியிலே இருக்கக்கூடிய இந்த பெண்கள் எல்லாம் கேட்கின்ற அந்த முகமாக, ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை யாம் பாட கேட்டு ஏயும். இந்த பெருமானை நாங்கள் எல்லாம் வெளியிலே இருந்து கொண்டு பாடிக்கொண்டிருக்கின்றோமே, இன்னமும் நீ உறங்கிக் கொண்டு இருக்கின்றாயா, இதை கேட்டும் நீ உறங்கிக் கொண்டிருக்கின்றாயா என்பதாக அமைத்து, ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை யாம் பாட கேட்டு ஏயும் வாழ் தடங்கன் மாதே. அந்த பெண்ணினுடைய கண்ணை சிறப்பித்து சொல்லுவார், அந்த பெண்ணினுடைய பல்லை சிறப்பித்து சொல்லுவார், அந்த பெண்ணினுடைய அணிகலன்களை சிறப்பித்து சொல்லுவார். இப்படி பெண்களினுடைய ஒவ்வொரு அந்த சிறப்பையும் இங்கே மணிவாசக பெருமான் குறிப்பிடுகின்ற முகமாக முதலாவதாக அவர் குறிப்பிடுவது அந்த பெண்ணினுடைய கண். வாழ் என்று சொல்லக்கூடியது ஒளி என்பதை குறிக்கும், தடம் என்பதாக சொன்னால் பெரிய என்பதை குறிக்கும். வாழ் தடம் கண், ஒளி பொருந்திய அகன்ற கண்ணாக விளங்குகின்ற அந்த பெண்ணே என்பதாக சொல்லி முதலாவதாக விளிப்பார். வாழ் தடங்கன் மாதே வளருதியோ, வளருதல் என்பது உறக்கத்தை குறிக்கும், இன்னமும் நீ உறங்கிக் கொண்டிருக்கின்றாயா என்பதாக கேட்பார். மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான், இறைவனுடைய அந்த புகழை இறைவனுடைய அந்த சிறப்பினை கேட்காத அந்த செவி அது வன் செவி என்பதாக இங்கே நாங்களெல்லாம் பெருமானை பாடி துதித்து வழிபட்டு கொண்டிருக்கின்ற நிலையிலே இன்னமும் நீ உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே, உன்னுடைய செவி என்பது இருந்தும் என்ன இல்லாமல் என்ன என்பதாக அமைத்து, வன் செவியோ நின் செவிதான், மாதேவன் வார் கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டும் இங்கன் ஏதேனும் ஆகள். இப்படி பெருமானுடைய அந்த திருவடி புகழ்ச்சியினை பெருமானுடைய தன்மையினை எல்லோரும் சேர்ந்து பாடிய பொழுதும் அந்த போதார் அமளி என்று சொல்லக்கூடிய உறக்கத்தின் மீது வைத்த அந்த பற்று இதைவிட அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலே பெருமானை பற்றி இத்துணை சொல்லியும் வெளியிலே நீ வராமல் இருக்கின்றாயே என்பதாக அமைத்து, போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டும் இங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே என்ற வியப்பு சொல்லை அமைத்து, இதே என் தோழி பரிசேலூர் எம்பாவாய், இப்படி இருக்கின்ற தன்மையை நீ உறக்கத்திலே இருந்து வெளியிலே வர வேண்டும் என்பதற்காக பெருமானுடைய அந்த திருவடியை புகழ்ந்து நாங்கள் எல்லாம் பாடியும் உன்னுடைய செவிக்கு அது கேட்கவில்லை. வாழ் தடம் கண் என்று சொல்லக்கூடிய உன்னுடைய கண்ணானது பெருமானுடைய திருவடியை கண்டு பெருமானுடைய உருவத்தை கண்டு ரசிப்பதற்காக இருக்கக்கூடிய அந்த கண்ணையும் நீ பயன்படுத்தவில்லை, அப்படி ஒளி பொருந்திய கண்ணாக இருந்தும் ஒன்றும் பயனில்லை என்பதாக அமைத்து, உறக்கத்தின் மீது வைத்த நீ உன்னுடைய பற்றினை விட்டு பெருமான் மீது அந்த பக்தியினை செலுத்த வேண்டும் என்கின்ற அந்த கருத்தினை முதலாவது திருப்பாடலிலே பொதுவான பொருளாக அமைப்பார். இதுதான் இந்த திருப்பாடலினுடைய பொதுவான பொருள். பெண்கள் எல்லாம் வந்து வழிபாட்டிற்காக நிற்பதும், உள்ளுக்குள்ளே உறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த பெண்ணினை எழுப்புவதும், அந்த பெண்ணானவள் இத்தனை கூறியும் அவள் எழுந்து வராமல் நிற்கின்ற அந்த தன்மையையும், இவர்களெல்லாம் இந்த பெண் இப்படி இருக்கின்றாளே என்கின்ற அந்த தன்மையை வியந்து போற்றுவதையும் அங்கே அமைத்திருக்கின்ற மணிவாசக பெருமான் இந்த பாடலினுடைய சிறப்பான ஒரு நுணுக்கமான ஒரு பகுதி என்கின்ற அமைப்பிலே மணிவாசக பெருமானுடைய அந்த எண்ணம் இந்த பெண்களினுடைய வழிபாட்டு அமைப்பிலே வைத்து அவர் சொல்ல வருகின்ற தன்மை எது என்பதாக நாம் இதிலே ஒரு இரண்டு குறிப்புகள் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டும். ஒன்று, ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி என்பதாக சொல்லி அந்த பெண்கள் எல்லாம் அந்த பெருமானை பாடுகின்ற பொழுது ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி என்பதாக சொல்லுகின்ற ஒன்றும், இரண்டாவது மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி. இந்த இரண்டையும் மணிவாசக பெருமான் இந்த இடத்திலே அமைக்கின்ற பொழுது மிகச்சிறப்பாக நாம் இதை எண்ண வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கின்றோம். மணிவாசக பெருமான் அந்த வழிபாடு என்கின்ற நிலையிலே தொடங்குகின்ற பொழுது வழிபாடு என்பதாக அமைத்து அந்த பதிகத்தினுடைய தன்மையை வெளிப்படுத்துகின்ற பொழுது அவருக்கு உள்ளே அந்த தோன்றிய நிலை என்ன என்பதாக சொன்னால், ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி என்பதாக சொல்லி இந்த பெருமானுடைய அந்த சோதி நிலை, சோதி என்கின்ற நிலையிலே அருள் நிலை, அந்த ஒளி வழிபாடு என்கின்ற அந்த ஒளி வழிபாடுதான் உள்ளுக்குள்ளே இருந்த அந்த அக வழிபாடு. இந்த அக வழிபாடு என்று சொல்லக்கூடிய இந்த பெருமான் இங்கேயும் இருக்கின்றான், அண்டத்திலேயும் இருக்கின்றான், எல்லா இடங்களிலேயும் இது பரவி இருக்கின்ற அந்த தன்மையை ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி. வெளியிலே இருந்து இந்த ஊனக்கண்ணை கொண்டு பார்த்து அமைக்கின்ற அந்த தன்மையா என்பதாக சொன்னால் இல்லை. அகக்கண் கொண்டு அகத்திலே வழிபட்ட சோதியை முதலாவதாக குறிப்பது இந்த திருப்பாடல். மணிவாசக பெருமான் தன்னுடைய உள்ளத்திலே அங்கே உள்ளே இருந்து வழிபட்ட அந்த பெருமான் எப்படி இருந்தான் என்பதாக சொன்னால், அவன் சோதி வடிவாக இருக்கக்கூடிய பெருமான். அந்த சோதியினுடைய தன்மை இது 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 என்பதாக சொல்லி திருவாசகத்திலே பல இடங்களிலே இந்த சோதியினுடைய தன்மையை அற்புதமாக காட்டுது. அப்படி இந்த சோதி என்று சொல்லக்கூடியது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சோதியை வழிபடுகின்ற முகமாக, ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியாக இருக்கின்ற இந்த சோதி, இப்படி இருக்கின்ற இந்த சோதியை யான் எவ்வாறு பாடுவது என்பதாக சொன்னால், அந்த பெருமான் இறங்கி வருகின்ற எளிவந்த அந்த தன்மையை யாம் பாட, ஆதியும் அந்தமும் இல்லாததுதான் அருட்பெரும் ஜோதி, இந்த மிகப்பெரிய சோதியாக விளங்குவதுதான். ஆனால் நாங்கள் சிறியவனாக இருக்கக்கூடிய நாங்கள் பாடுவதற்கு இறங்கி வருகின்ற அந்த தன்மையை, அந்த ஆதியும் அந்தமும் இல்லாத தன்மையாக இருக்கக்கூடிய பெருமான் இறங்கி எளிவந்து நிற்கின்ற நாங்களும் பாடுவதற்கு என்பதாக சொல்லுகின்ற அந்த தன்மை மிக அற்புதமான ஒரு தன்மை. இந்த ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் சோதியாக இருக்கக்கூடிய இந்த பெருமானை உள்ளத்திலே வழிபட்ட அந்த தன்மையை மணிவாசக பெருமான் கோயில் திருப்பதிகம் என்று சொல்லக்கூடிய அந்த திருப்பதிகத்திலே இந்த சோதி எப்படிப்பட்ட சோதி என்கின்ற அற்புதமான அந்த கருத்தினை மூன்று இலக்கணங்களே வைப்பார். அந்த பாடல் ஆறாவது பாடலிலே அது எப்படிப்பட்ட சோதி என்பதாக சொல்லுவார். எட்டாவது பாடலிலே அந்த சோதி அரும்பெரும் சோதியாக விளங்குவதை சொல்லுவார். மூன்றாவது பாடலிலே இந்த இப்படிப்பட்ட சோதியாக விளங்கக்கூடிய இந்த பெருமையுடைய பெருமான் நானும் பாடுவதற்கு என்று சொல்லி நான் பாடுவதற்கு உணர்த்தினான் என்பதை மூன்றாவது திருப்பாடலிலே சொல்லுவார். அப்படி ஆறு எட்டு மூன்று இந்த மூன்று திருப்பாடல்களும் ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் சோதியானது தன்னுடைய உள்ளத்திலே எழுந்த அந்த சோதிதான் அது. அதைத்தான் இங்கே அற்புதமாக எடுத்து வைப்பார் திருவம்பாவையிலே. ஆறு எட்டு மூணு கோயில் திருப்பதிகம் 22 எல்லோருடைய திருக்கரங்களிலேயும் இந்த முறை திருவம்பாவை என்று சொல்லக்கூடிய இந்த திருவம்பாவையினுடைய சிந்தனை மணிவாசக பெருமானுடைய திருவாசகம் திருக்கோவையார் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டும் சேர்ந்ததுதான் எட்டாவது திருமுறை. திருவாசகத்தை மட்டும் எல்லாரும் நாம் பழக்க முறையிலே எடுத்து வந்திருக்கின்றோம். ஆனால் திருக்கோவையாரை அங்கங்கு அப்பொழுதுதான் நாம் தொடுகின்ற நிலை ஏற்படுகின்றது. பெருமான் மணிவாசக பெருமானிடத்திலே கேட்பார், பாவை பாடிய வாயால் கோவை பாடு என்பதாக சொல்வார். பாவை என்பது திருவம்பாவையை குறிக்கும், கோவை என்பது திருக்கோவையாரை குறிக்கும். பாவை பாடிய வாயால் கோவை பாடு என்பதாக சொல்லி பெருமானே அவரிடத்திலே விண்ணப்பித்த தன்மை, ஆக பாவையோடு கோவையையும் இணைக்கின்ற அந்த தன்மை இந்த 52வது விழாவிலே நாம் இதை தொடங்குவோம் என்பதாக அமைத்து, இந்த திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி என்று சொல்லக்கூடிய இந்த விழாவிலே நம்முடைய சிந்தனைகள் தொடர்ந்து இந்த மணிவாசக பெருமானுடைய திருவாசகத்திலேயும் திருக்கோவையாரிலேயும் இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையின் காரணமாக ஒவ்வொரு முறையும் நாம் திருவாசகத்தை திருக்கோவையாரையும் அணுக வேண்டும் என்கின்ற அடிப்படையிலேயும் திருவம்பாவையிலே நாம் திருவாசகத்தினுடைய அடிப்படையை எடுத்துக்கொண்டு உங்களிடத்தில் இருந்து கேள்விகள் கேட்டு அதற்குரிய பதிலை அடியேன் வழங்கி மூன்று சிறந்த கேள்விகளுக்கு பரிசு என்பதாக தொடங்கினோம். இரண்டாவது நிலையிலே மணிவாசக பெருமானாக்கு அழுது செய்த இந்த திருவம்பாவையினுடைய ஒவ்வொரு பாடலுக்குரிய தலைப்பு என்பதை அடிப்படையாக வைத்து ஒவ்வொரு பாடலுக்குரிய தலைப்பினை நீங்கள் எல்லாம் எடுத்து வர வேண்டும் என்பதாக சொன்னோம். இப்பொழுது திருவம்பாவையை மீண்டும் படிக்க வேண்டும், திருக்கோவையாரை படிக்க வேண்டும், திருவாசகத்தை படிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இந்த திருவம்பாவையிலேயும் திருப்பள்ளி எழுச்சியிலேயும் எடுத்து ஆண்ட சொற்கள் என்பதாக எடுத்துக்கொண்டு இந்த திருவம்பாவையிலே ஆண்ட சொற்கள் எல்லாம் வேறு எங்கு திருவாசகத்திலே பெருமான் ஆண்டிருக்கின்றார் என்பதாக இப்பொழுது பரஞ்சோதி என்பதாக எடுத்தால் பல இடங்களிலே பரஞ்சோதி என்பதாக சொல்லி திருவாசகத்திலே குறிப்பிடுவார். திருத்தள்ளேடம், திருப்பொற்சுண்ணம் போன்ற பகுதிகளில் எல்லாம் சொல்லுவார். அப்படி ஒரு எடுத்து ஆண்ட சொற்கள் என்பதாக எடுத்துக்கொண்டு திருவம்பாவையிலே அந்த பாடலிலே இருக்கக்கூடிய அந்த சொல் எடுத்துக்கொண்டு ஏதாவது ஒரு சொல் அந்த சொல்லை எடுக்கின்ற பொழுது அது மணிவாசக பெருமானால் திருவாசகத்திலேயும் திருக்கோவையாரிலேயும் அந்த சொற்கள் எல்லாம் ஆண்டிருக்க வேண்டும், அந்த பகுதிகளை நீங்கள் எல்லாம் சேகரித்து எடுத்து வர வேண்டும் என்பதாகிய ஒரு ஹோமர். இங்கே நீங்கள் செய்கின்ற இதை படித்துவிட்டு அப்படியே சென்று விடாமல் வீட்டிலேயும் சென்று இதை தொடர்ந்து நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே திருவாசகத்தை புரட்டி 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 புத்தகங்கள் எல்லாம் உங்களுடைய மனதிலே செல்ல வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இது அமைக்கப்படுகின்றது. ஆக திருக்கோவையார் ஒவ்வொரு திருப்பாடலுக்கும் இணையான ஒரு திருக்கோவையாரோடு நாம் இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு தினமும் நிறைவு செய்வோம். அந்த வகையிலே ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியாக விளங்கக்கூடிய இந்த முதல் பாடலுக்கு உரிய திருக்கோவையார் திருப்பாடலோடு நாம் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். அப்படியாக நாம் ஒவ்வொரு தினமும் திருவாசகமும் திருக்கோவையார், திருவாசகம் திருக்கோவையார், திருக்கோவையார் 400 பாடல்களை கொண்டது மிக அற்புதமான ஒரு நூல் திருக்கோவையார். அது மட்டுமல்லாமல் தியாகராஜ செட்டியார் அவர்கள் நான் சொன்னேன் அல்லவா, அந்த தியாகராஜ செட்டியார் அவர்கள் இந்த 400 பாடல்களையும் தன்னுடைய மனனம் செய்து வைத்துக் கொண்டிருந்தார். எந்த எந்த பாடலிலே சந்தேகம் இருந்தாலும் அப்படியே அதை தீர்த்திருக்கின்ற அந்த ஒரு சிறப்பான ஒரு தன்மையை உடையது. 400 பாடல்களை மனனம் செய்து வைத்திருக்கின்றார் என்பதாக சொன்னால் திருக்கோவையார் என்பதாக சொன்னாலே மெய் சிலிர்த்து விடுகின்ற அற்புதமான அருளாளர்கள் உடைய அந்த தன்மையை மிக சிறப்பாக உடையது இந்த திருக்கோவையார் என்று சொல்லக்கூடிய ஒரு நூல். ஆக இந்த திருவம்பாவையும் திருக்கோவையாரையும் சிந்திக்கின்ற ஒரு வாய்ப்பாக இதை அமைத்துக் கொண்டு சோதி என்கின்ற அடிப்படையிலே இந்த மூன்று திருப்பாடல்களும் எது சோதி, அது எவ்வாறு என்னை யாம் பாட வந்தது என்கின்ற தன்மையை இந்த மூன்று திருப்பாடல்களிலேயும் நாம் எல்லோரும் சேர்ந்து ஓத வேண்டும். எல்லோருடைய திருக்கரங்களிலேயும் திருவாசகமும் திருக்கோவையாரும் இருக்க வேண்டும். இந்த 30 தினங்களும் எல்லா அடியார்களும் தன்னுடைய வாய்விட்டு இந்த பதியங்களை பாடுதல் வேண்டும். அப்படி பாடுகின்ற பொழுது உடலுக்கும் அது உறுதி விளைவிக்கும், உயிருக்கும் உறுதி விளைவிக்கும். பாடுகின்ற பொழுது என்ன ஆகின்றது என்பதாக சொன்னால் நீங்கள் பாடுகின்ற பொழுது இந்த இருதயமானது விரிந்து உள்ளுக்குள்ளே ஆக்சிஜன் என்று சொல்லக்கூடிய அவை எல்லாம் உள்ளே போய் மிக அற்புதமாக ஐயா அவர்களுக்கு நல்லா தெரியும். வாயார நம்மனையே பாட வேண்டும் என்பதாக அமைப்பார் நம்முடைய நாவுக்கரசு பெருமான். இப்படி பாட பாட நம்முடைய உடலுக்கு உறுதியும் பெருமானுடைய திருவருளையும் பெறுகின்ற ஒரு பெருமையையும் நாம் அடைவோம். அந்த வகையிலே எல்லோரும் வாய்விட்டு இந்த பதியங்களையும் எல்லாரும் பாட வேண்டும். அதற்குரிய அந்த திருவாசகத்தையும் ஒவ்வொருவரும் போன முறையும் சொன்னோம், ஒவ்வொருடைய திருக்கரங்களிலேயும் எது இருந்தாலும் இல்லாட்டையும் பரவாயில்ல, மணிப்பர்ஸ் எடுத்துட்டு வரலனாலும் பரவாயில்ல, திருவாசகம் இல்லாமல் நாம் இருக்கக்கூடாது. திருவம்பாவை சொற்பொழிவு என்பதாக சொல்லுகின்ற போது திருவாசகத்தை உடலும் உயிருமாக எடுத்து அதை போற்ற வேண்டும். அப்படி ஒவ்வொருடைய திருக்கரத்திலேயும் நாளையிலே இருந்து திருவாசகம் இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்து ஏன் என்பதாக சொன்னால், ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு பாடலை இணைக்கின்ற திருவாசக பாடலையும் நாம் படிக்கின்ற பொழுதுதான் நமக்கு அந்த பாடலினுடைய தன்மை அமையும் என்கின்ற அடிப்படையிலே கோயில் திருப்பதிகம் 22வது பதிகம் 6-8-3. மூன்று நிலைகளை சொல்லுவார். ஆறாவது திருப்பாடலிலே சொல்லுகின்ற பொழுது, இறந்து இறந்து உருக என் மனத்துள்ளே எழுகின்ற சோதி. இறந்து இறந்து உருக என் மனத்துள்ளே எழுகின்ற இந்த சோதிதான் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியாக தோன்றியது. உள்ளுக்குள்ளே தோன்றிய அந்த சோதியினுடைய வழிபாட்டினுடைய தன்மையை அற்புதமாக இந்த பதிகம் முழுவதும் சொல்லுவார். எட்டாவது பாடலிலே சொல்லுவார், என்ன சோதி அது, எதை விளைவித்தது, ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் சோதியாக அது இருப்பது எதற்கு, என்ன பயன், பயன் தேவையில்லையா, ஆதியும் அந்தமும் இல்லாமல் எங்கேயோ இருக்கின்ற பொருள்னு சொன்னா எனக்கு என்ன அதனால பயன், எனக்கு என்ன பயன் அதனால, எங்கேயோ எப்படியோ உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற அந்த பெருமானால் எனக்கு என்ன பயன் என்பதை காட்டுகின்ற தன்மைதான் ஆனந்தம் ஆக்கும் என் சோதின்னு சொல்லுவார். எதை விளைவிக்கின்றது, எது அதனுடைய பயன் என்பதாக சொன்னால், ஆதியும் அந்தமும் இல்லாத அருங்கரும் சோதி ஆனந்தம் ஆக்கும் என் சோதி. இணைக்க வேண்டும் இது ஆதியம், அது ஆனந்தம் ஆக்கும் என் சோதி. சரி, ஆனந்தம் ஆக்கும் என் சோதி, உள்ளுக்குள்ளே நான் பெறுகின்றேன் அந்த ஆனந்தத்தை. ஆனால் இந்த ஆனந்தத்தை நான் எவ்வாறு சொல்லுவது, எந்த முறையிலே சொல்லுவது, எந்த இலக்கணத்தின் அடிப்படையில் சொல்லுவது, எப்படி சொல்லுவது என்பதை, எனக்கு எப்படி சொன்னான் என்பதாக சொன்னால், எனக்கு உரைக்குமாறு உணர்த்துதல், அதை யாம் பாட என்பதாக சொல்லுவது. யாம் பாட என்பதாக சொல்லுகின்ற பொழுது எப்படி நான் பாடுவது, எதை கொண்டு பாடுவது, எதன் அடிப்படையிலே பாடுவது, எப்படி சொல்லுவது, எந்த சொல்லை பயன்படுத்துவது. ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியாக இருக்கக்கூடிய இந்த பெருமான், ஆனால் எனக்கு இந்த அரும்பெரும் சோதியிலே இடத்திலே இருந்து வந்த ஆனந்தத்தை எவ்வாறு சொன்னான் என்பதாக சொன்னால், உள்ளுக்குள்ளே இருந்து இப்படி சொல்ல வேண்டும் என்பதாக சொல்லி யாம் பாட, இந்த யாம் பாட என்று சொல்லக்கூடிய அந்த தன்மைதான் பெருமான் உள்ளுக்குள்ளே இருந்து இந்த இந்த சொற்களை இப்படி இப்படி எடுத்து வைக்க வேண்டும் என்பதாக சொல்லி ஆனந்தம் ஆக்கும் என் சோதி யாம் பாட என்பதாக சொல்லி, ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியாக இன்றெனக்கு எழுந்து இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறு என்பதாக சொல்லுவார். தன்னுடைய உள்ளத்திலே எழுந்த ஞாயிறு. அப்படி பெருமான் ஆதியும் அந்தமும் இல்லாமல் இருக்கின்ற அந்த பெருமான் யாம் பாட இறங்கி வருகின்ற அந்த தன்மையையும், அவரை சொல்லுகின்ற அந்த தன்மையை உரைக்குமாறு உணர்த்திய அந்த தன்மையையும் மிக அற்புதமாக அமைத்ததுதான் இந்த திருப்பாடல். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை யாம் பாட என்று சொல்லக்கூடிய இந்த வரி உயிரோட்டமான ஒரு அற்புதமான வரி. ஆனந்தம் ஆக்கும் என் சோதி, உரைக்குமாறு உரைக்கும் சோதி என்பதாக அமைத்து, மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி என்பதாக சொல்லி இரண்டாவது குறிப்பு இந்த திருப்பாடலிலே மிக முக்கியமான குறிப்பு. ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் சோதி என்கின்ற நிலை ஒன்றாக இருக்கின்ற பொழுது இவர்கள் பாடுகின்ற பொழுது எப்படி பாட வேண்டும், உரைக்குமாறு உணர்த்துகின்ற தன்மையிலே எப்படி பெருமான் அமைத்தார். மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி, பெருமானை பற்றி சொன்ன அந்த வாழ்த்து ஒளி என்பதாக அமைக்கின்ற பொழுது இந்த பெண்கள் எல்லாம் பெருமானுடைய அந்த திருவடியை, மா தேவன், தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக மேலாவனாக விளங்குகின்ற அந்த பெருமான் மாதேவன் வார்கடல்கள், அந்த பெருமானுடைய அந்த திருவடியை வார்கடல்கள் வாழ்த்திய புகழ்ந்த வாழ்த்து ஒளி, அந்த பெருமானுடைய வாழ்த்து ஒளி என்பதாக சொல்லி ஒரு குவெஸ்டின் மார்க்க அது வச்சு. மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி எது, எது வாழ்த்தொளி. மணிவாசக பெருமான் குறிப்பிடுகின்ற அந்த பெண்கள் எல்லாம் மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி, நம்மளும் சேர்ந்து பாடிட்டே போயிருக்கும். ஆனால் அந்த பெண்கள் பெருமானுடைய திருவடியை புகழ்ந்த வாழ்த்தொளி எது என்பதாக அந்த இடத்துல ஒரு குவெஸ்டின் மார்க்கை வைக்க வேண்டும் என்பதுதான் அந்த இடத்தினுடைய நுணுக்கம். எது வாழ்த்தொளியாக அமைந்தது, மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி என்பதாக சொல்லுகின்றார்களே அந்த பெண்கள் எல்லாம் எதை வாழ்த்தொளியாக பெருமானுடைய திருவடியிலே வைத்தார்கள் என்கின்ற அந்த எண்ணம், அங்கே அந்த பெண்கள் எல்லாம் எதை கொண்டு பெருமானுடைய திருவடியை தொழுதார்கள் என்பதை மணிவாசக பெருமான் உயிர்த்து உணர வைக்கின்ற ஒரு இடம்தான் இந்த இடம். எது மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி என்பதாக சொன்னால், அந்த வாழ்த்தொளி எது, வேறு எதுவும் அல்ல. அந்த பெருமாளுடைய வாழ்த்தொளி என்பது சிவபுராணத்திலே தொடங்குவார். நம சிவாய வாழ்க என்பதாக சொல்லி தொடங்கியதிலே இருந்து அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்று சொல்லுகின்ற வரையிலும் சொன்னதுதான் பெருமாளுடைய வாழ்த்தொழியாக அமைகின்றது. ஆக நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்று வாழ்த்திய வாழ்த்தொழி. இப்படிப்பட்ட அந்த வாழ்த்தொழி என்பது மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி. ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாய பிறப்பருக்கு மன்னன் அடி போற்றி, இப்படி பெருமாளுடைய திருவடியை போற்றி 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 என்று மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி. அதை யாம் பாட என்பதாக சொல்லுகின்ற வரையிலும் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்று சொல்லுகின்ற முடியர் வருகின்ற வரையிலும் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியாக இருக்கக்கூடிய பெருமான், ஆனந்தம் ஆக்கும் சோதியாக இருக்கக்கூடிய பெருமான், ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும் மாதே வளர்ந்தியோ வன்செவியோ நெஞ்சவிதான் மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி என்பதாக சொன்னால் அந்த இடத்திலே நமக்கு எண்ணுகின்ற நிகழ்ச்சியாக எது இருக்க வேண்டும் என்பதாக சொன்னால் அந்த சிவபுராணத்திலே இருக்கக்கூடிய அந்த பகுதி முழுவதையும் அந்த பெருமாளுடைய திருவடியை வாழ்த்தியதாக அந்த இடத்திலே நாம் எடுத்துக்கொண்டு மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதிவாய் கேட்ட அந்த நிலையிலே ஆனந்தம் ஆக்கும் என் சோதி என்பதாக சொல்லுகின்ற பொழுது இறைவன் இந்த பாடுகின்ற இந்த பெண்கள், வழிபாடு செய்கின்ற இந்த பெண்களுக்கு அவன் அந்த திருவருளை வழங்குவானா? அப்படி வழங்கினால் எதன் அடிப்படையிலே வழங்குவான் என்பதை திருச்சாடல் 10வது அந்த பாடலிலே அதை சொல்லுவார். அந்த திருச்சாடல் 10வது பாடலிலே அதை அமைத்து திருக்கோவையார் ஒரு திருப்பாடலை அதன் தொடர்ச்சியாக நாம் சிந்தித்து இந்த வகுப்பினை இன்றோடு நிறைவு செய்வோம். திருச்சாடல் 12வது திருப்பதிகம் 10வது திருப்பாடலிலே சொல்லுவார், இந்த பெண்கள் எல்லாம் இப்படி பெருமானை வழிபாடு செய்வதற்காக வந்த இந்த பெண்களுக்கும் பேரின்பத்தை அவர் கொடுப்பாரா, தன்னுடைய திருவருளை அவர் கொடுப்பாரா என்பதாக கேள்வி கேட்டு நிச்சயமாக கொடுப்பார். மார்கழி வழிபாட்டிற்கு வந்த அத்தனை பேருக்கும் அந்த பேரின்பத்தை வழங்குவார். எதன் அடிப்படையிலே வழங்குவார் என்பதாகவும் சொல்லுவார். அடிப்படையிலே பெருமாளுடைய அந்த ஆனந்த வெள்ளத்திலே இந்த உயிரை அழுத்து விப்பான் என்பதாக அமைத்து திருக்கோவையார் 307வது திருப்பாடலிலே இந்த உயிரானது பெருமானுடைய அந்த இன்பத்தை அனுபவிக்கின்ற பொழுது தலைவன் தலைவி, இந்த தலைவனும் தலைவியும் இருவரும் இணைந்து இன்புறுகின்ற அந்த காட்சியை சொல்லுகின்ற பொழுது அதிலே கலவி உரைத்தல் என்பதாக அதனுடைய தலைப்பு. இப்படி இருவரும் இணைகின்ற பொழுது ஏற்படுகின்ற அந்த இன்பம் எவ்வாறு இருந்தது என்பதை சொல்லுகின்ற முகமாக திருக்கோவையார்ல சொல்லுவார். ஒரு உடல் கொண்டு அனுபவித்த இன்பம் போதாது என்பதாக அமைத்து இரண்டு உடல் கொண்டு இந்த இன்பத்தை ஆனந்த வெள்ளத்தை அனுபவிக்கின்ற முகமாக தலைவனும் தலைவியுமாக இருக்கக்கூடிய இவர்கள் பெற்ற இன்பம் இவர்களுடைய உடல் இரண்டாக அமைந்ததனுடைய காரணம் ஓர் உயிர் அந்த ஓர் உடலை கொண்டு அது அனுபவித்தால் அது போதாது, இரண்டு உடலை கொண்டு அனுபவிக்க வேண்டும் என்கின்ற அந்த பெருமானுடைய ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற அந்த விருப்பத்தை தெரிவிக்குமாறு இந்த 307வது திருப்பதி பதியத்திலே பாடலிலே தான் அந்தம் இல்லாமல் இருக்கின்ற ஆதியும் அந்தமும் இல்லாமல் இருக்கின்ற பெருமான் ஆனந்தமாகிய தன்னுடைய இன்பத்தை வழங்கும் பெருமானாக விளங்குகின்றான் என்பதை இந்த திருக்கோவையார் திருப்பாடலிலே தெரிவிக்கின்றார் என்பதாக அமைத்து ஒவ்வொரு ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி என்கின்ற அந்த சோதியை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது மாதேவன் வார்கடல்கள் என்பதாக எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த எடுத்து ஆண்ட சொற்கள் எல்லாம் திருவாசகத்திலே எங்கெங்கு இருக்கின்றன என்பதை மீண்டும் நீங்கள் எல்லாம் சென்று இந்த பாடலை படித்து இந்த பாடலிலே இருக்கின்ற எடுத்தாண்ட சொற்கள் வேறு இடங்கள் திருவாசகத்திலேயும் திருக்கோவையாரிலேயும் எங்கு வருகின்றது என்பதை நீங்கள் எல்லாம் நாளை எடுத்து எழுதி வந்து கொடுக்க வேண்டும் என்பதாக அமைத்துக் கொண்டு இந்த 307வது பாடல் திருக்கோவையார். சொல்லுவார் மாதேவன் வார்கடல் என்பதாக அங்கே சொல்லுவார். திருச்சாடலிலே அந்த திருவடியை ஆனந்தம் ஆக்கும் என் சோதி என்பதாக கோயில் திருப்பதியத்தில் சொல்லுவார். அப்படி ஆனந்தம் 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 என்று சொல்லக்கூடிய அந்த ஆனந்தத்தை விளைவிக்கும் திருப்பாடலாக விளங்குவது இந்த முதல் திருப்பாடல். அப்படி அந்த ஆனந்தத்தை விளைவிப்பது எது என்பதாக சொன்னால் அது பெருமானுடைய திருவடி. அப்படி பெருமானுடைய திருவடியை தொடங்கி பெருமானுடைய திருவடியை வணங்கும் முகமாக அமைந்ததுதான் இந்த முதல் திருப்பாடல். ஆக இந்த முதல் திருப்பாடலிலே நாம் திருக்கோவையார் திருப்பாடல் 307வதை பற்றி சிந்தித்தோம் என்பதாக அமைத்து, நாளை இரண்டாவது திருப்பாடல் பாசம் பரஞ்சோதிக்கு என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டாவது திருப்பாடலினுடைய பொதுவான கருத்தையும் சிறப்பான கருத்து, பொதுவாக அந்த பாடல் சொல்லுகின்ற கருத்தினை நாம் முழுமையாக சிந்தித்து சிறப்பாக எப்படி இந்த திருப்பாடலிலே அரும்பெரும் சோதியை பற்றியும் வாழ்த்தொடியை பற்றியும் சொல்லியாரோ அதை போல அந்த இரண்டாவது பாடலிலேயும் நாம் அதை தொடர்ந்து சிந்திப்போம். அதற்கு இணையான திருக்கோவையார் திருப்பாடலையும் நாம் நாளை சிந்திப்போம் என்பதாக அமைத்து, நாளை ஒவ்வொருவரும் திருவாசகமும் திருக்கோவையார் இந்த இரண்டையும் உங்களுடைய திருக்கரங்களிலே இருக்க வேண்டும் என்கின்ற அந்த விண்ணப்பத்தை மீண்டும் மீண்டும் அமைத்து, இது நீத்தல் விண்ணப்பத்தினுடைய தொடர்ச்சியாக அமைகின்ற காரணத்தினாலே நாம் நீத்தல் விண்ணப்பம் 6வது திருப்பாடலிலே இருந்து திருவம்பாவை 1வது திருப்பாடலை இருந்து தொடங்கினோம். அப்படி பக்தி வைராக்கிய விசித்திரம் என்கின்ற நிலையிலே வைராக்கியத்தை பற்றி நீத்தல் விண்ணப்பத்திலேயும் பக்தியினுடைய சிறப்பினை பற்றி இந்த திருவம்பாவையிலும் அமைக்கின்றார் என்கின்ற கருத்தினை உள்ளோட்டமாக நம்முடைய மனதிலே பதிய வைத்து 2வது திருப்பாடலை நாளை நாம் சிந்திப்போம் என்பதாக சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.